பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சிகள், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வள்ளுவன் இயற்கை விவசாய பண்ணையைச் சேர்ந்த திரு ரா வெற்றிமாறன் அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயமும் பராமரிப்பு முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக செய்தியாளர் நர்மதா பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 27 விதமான தக்காளி, 16 விதமான கத்திரிக்காய், 160 வகையான மரங்கள், 5 ஏக்கரில் உணவு காடை அமைச்சிருக்காரு நம்ம வெற்றிமாறன் சார். அவங்க கிட்டே கேட்கலாம். வாங்க நேர்களே, வணக்கம் சார்.
வணக்கம்மா, நான் வெற்றிமாறன் பேசுறேன். வணக்கம்,
உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
படிச்சு முடிச்சுட்டு வேலைகள்ல ஈடுபட்டு இருந்த காலகட்டங்கள்ல விவசாயம் சம்பந்தமா சிறு வயதுல இருந்தே எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு, எங்களுக்கு நிலம் இருந்துச்சு. தொடர்ச்சியா அதுல இருந்து அப்புறம் வேலை, படிப்பு வேலை அப்படின்னு போனதுக்கு அப்புறமும் விவசாயத்து மேல ஒரு நாட்டு இருந்துச்சு. அப்பதான் ஐயன் நம்மாழ்வார நாங்க படிக்கிறதும் அவரை பத்தி அறிஞ்சிக்கிறவும் முடிஞ்சது. அதன் வழியே ஐயா நம்மாழ்வார தொடர்ச்சியா பின்பற்றதன் வழியா ஐயாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும், அவரோட இருந்து இயங்குறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அப்புறம் ஐயாவோட இறுதி காலங்கள்ல ஐயாவோட வானகத்துல போய் இணைஞ்சுக்கிட்டோம். ஐயா கூட இருந்து நிறைய கத்துக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அப்புறம் ஐயா நம்மாழ்வார் சூழல் சம்பந்தமா, இயற்கை வேளாண்மை, இயற்கை மருத்துவம்னு நிறைய அந்த இயற்கை வாழ்வியல் எல்லா தளங்களையும் கத்துக் கொடுத்தாரு. அத அப்புறம் ஐயாவோட மறைவுக்கு அப்புறமா அதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவுல அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த பயணத்தின் தொடர்ச்சியா தொடர்ச்சி இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகள், சார்ந்த பரப்புரைகள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் அப்படின்னு தொடர்ச்சி இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில வள்ளுவம் இயற்கை விவசாய பண்ணை அப்படின்னு எங்களோட பண்ணையவே முன்மாதிரி பண்ணையா மாத்தணும்னு ஏற்பாடு பண்ணோம். அதுல நிறைய ஐயா நம்மளுடைய தீவிரமான சிந்தனை எதுல இருந்துச்சுன்னா, நம்ம முக்கியமா விதைகளே பேராயுதம், நம்ம நாட்டு விதைகளை மீட்டெடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மண்ணுக்கானதை தக்க தவமைச்சு வர விஷயங்களை நாம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருந்தாரு. அதன் விளைவா நிறைய நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள் இது மாதிரி நிறைய தமிழகம் முழுக்க நண்பர்கள் பயணிக்கிறாங்க. அவங்க வழியாகவும் நாம கொஞ்சம் சேகரிச்சதையும் அங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு பகிர்ந்து வலிக்க ஆரம்பிச்சோம். அதை தொட்டு நிறைய மரங்கள் மேல நமக்கு நம்மளுடைய நாட்டு மரங்கள் மேல ஒரு ஆர்வம், அதனால அதையும் மீட்டெடுக்கணும், ஒரு வனம் உருவாக்கணும்ன்ற பெரிய எண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு 5 ஏக்கர் பண்ணை எங்களுக்கு பூர்வீகங்கள் இருந்தது. அதுல வந்து நீங்க சொன்ன இப்போ எல்லா காய்கறிகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வேலை செஞ்சு அதுல இருந்து நிறைய அடுத்த கட்டத்தை நகர்த்தி இருக்கிறோம். அதுல இருந்து நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. அதை தொட்டு தமிழகம் முழுக்க நிறைய இந்த மாதிரி பண்ணைகள் வடிவமைக்க கேட்டாங்க, அதனால பயணம் பண்றோம். அந்தந்த ஊர்ல அவங்கவுங்களுக்கு இந்த மாதிரி உணவு காடுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
எத்தனை வருஷமா சார் இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
நாங்க இது 2013 அந்த காலகட்டங்கள்ல ஐயா நம்மளோட இணைஞ்சோங்க. அதுக்கப்புறமா அதுலயே தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுல நிறைய கத்துக்கிறதுக்கும் தொடர்ச்சியா நிறைய முன்மாதிரி பண்ணைகளை பார்வையிடுறது, ஐயா காலத்து மூத்த விவசாயிகளுடைய உரையாடுறது, அவங்களோட பண்ணைகளை பாக்குறது, அதன் வகையில அவங்ககிட்ட கத்துக்கிறதுன்னு அதுக்கப்புறம் தொடர்ச்சி இயங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் 2016 எங்களோட பூர்வீக நிலத்தை வந்து, அது ஒரு மானாவாரி பூமி, கடந்த 10-15 ஆண்டுகளா பெரிய மழைப்பொழிவு இல்லாதனால அது ரொம்ப தரிசாக இருந்துச்சு. ரொம்ப மழை பெய்யுற காலகட்டங்கள்ல மட்டும் விவசாயம் பண்ணுவோம், முக்கியமா கண்மாய் பாசன பகுதி. ஆனா கடந்த 15 ஆண்டுகளுக்கு எந்த பெரிய மழைப்பொழிவு கண்மாயும் சீரமைக்காம ஒரு மாதிரி இருந்ததுனால அது அப்படியே மானாவரியா மட்டும் போட்டு விதைச்சு எடுக்கிறதா இருந்தது. ஆனா இப்ப வந்து அதை கொஞ்சம் சீரமைச்சு பக்கத்துல இருக்க கண்மாய் ஏரிகள் எல்லாம் சரியா, இப்ப கொஞ்சம் இந்த மழை கடந்த 3 மழை இருக்கிறதுனால அந்த நீர் ஆதாரம் எல்லாம் பெருக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிலத்துல மரப்பயிர்கள் தொடங்கி அப்படியே பல மரங்கள், வனமரங்கள், அப்புறம் நிறைய காய்கறிகளை இப்படி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு 2016 இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு.
27 விதமான தக்காளின்னு சொல்றீங்களா சார், அது என்னென்ன விதமான தக்காளி, எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா?
பொதுவாகவே தக்காளி வந்து இங்க வந்து தகவமைஞ்சுக்கிட்டதுங்க. பெரும்பாலும் தக்காளியோட தாயகமா பாக்குறது வந்து மத்திய அமெரிக்கா, அப்புறம் தென் அமெரிக்கா, இந்த நாடுகள்ல தான் வந்து தக்காளிய வந்து தாயகமா கொண்டது. நம்ம நாட்டுல தக்காளி பெருசா புழக்கத்துல இருந்த மாதிரி எதுவும் பதிவு இல்லை. ஆனா தக்காளி இங்க வந்து ஆனா தகவல் அமைஞ்சுக்கிட்டது. நம்மட நாட்டு தக்காளி வகைகளா, காட்டு தக்காளி வகைகளாக இருந்திருக்கலாம், ஆனா உணவா பயன்படுத்துறது சமீபமா ஒரு 300-400 வருஷங்கள்ல தான் பெருசா இருக்குன்னு கேள்விப்படுறோம். அப்ப வந்து அங்க இருந்து வந்து தகவல் அமைஞ்சுக்கிட்ட தக்காளிகள்ல நிறைய வகை தக்காளிகள் இங்க தகவல் அமைஞ்சுக்கிட்டு இங்க உணவுல ரொம்ப முக்கிய பங்காற்ற ஆரம்பிச்சிச்சு. முக்கியமா நம்ம முன்னாடி எல்லாம் ரசம்னா மருந்து பொருட்களா சேர்ந்து வச்சு பேரதான் ரசமோ. உணவுல தக்காளி நிறைய இடம்பட்டதுனால தக்காளி நிறைய வகைப்படுத்தப்பட்டுச்சு, எடுத்துட்டு வரப்பட்டுச்சு. இங்க தேனி பக்கம் எல்லாம் அன்னஞ்சி தக்காளி கொஞ்சம் நல்லா சுவையா இருக்கும் இந்த வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு. இப்படி வட்டார வட்டாரத்துக்கு தக்காளி அந்த வரி வரியா இருக்கும் இல்லையா தக்காளியில, அது மாறும், அதோட சுவை மாறும், மண்ணுக்கும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சுவை மாறும். இப்படி நிறைய வகை இருக்கு. நம்மகிட்ட இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கருந்தக்காளி இருந்துச்சு, தக்காளியே கருந்து கருப்பு நிறத்துல இருக்கும். இதுவும் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கி இங்க கொண்டு வந்து இங்க தகவமைச்சுக்கிட்டு பண்ணதான். அதே மாதிரி குடம் தக்காளின்னு ஒண்ணு இருக்கும், அது பாத்தீங்கன்னா பல்ப்பு மாதிரி இருக்கும், அது சுரக்கா நம்ம குழு மாதிரி இருக்கும் அந்த தக்காளி, ஆனா சின்ன வடிவத்துல இருக்கும். இது மாதிரி காட்டு தக்காளி, மஞ்சள் தக்காளி, அப்புறம் சிவப்பு காட்டு தக்காளி, அது ரொம்ப பொடுசா இருக்கும் ஆனா ரொம்ப புளிப்பா இருக்கும். காசி தக்காளின்னு ஒன்று இருக்கு, நல்ல பெரிய வடிவத்துல இருக்கும், நிறைய வரி வரியா விழுந்து வெடிச்சிருக்கும், அது காசி தக்காளின்னு. இது மாதிரி தக்காளிகள்லாம் நிறைய இருக்குங்க. இருந்தாலும் அந்தந்த வட்டாரத்துல எது சரியா தகவமைச்சுக்கிறதோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கிறோம். அங்க இருக்கிற தட்பவெட்பம் மழை அங்க இருக்கிற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி பாக்கு.
சரிங்க சார், அந்த கத்திரிக்காய் போட்டிருக்கீங்களே 14 வகையான கத்திரிக்காய்,
கத்திரி எல்லாம் வந்து நம்மகிட்ட நிறைய இப்ப வகை பெருகிருச்சுங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஆரம்ப கட்டத்துல எங்க ஆதியகை பரமேஸ்வரன் நம்ம நண்பர் இருந்தாரு, அவர் தான் வந்து நிறைய கத்திரிக்காயை மீட்டெடுக்க எல்லா வட்டாரத்துக்கும் பயணிச்சாரு. இப்ப தக்காளியோட தாயகம் வந்து நமக்கு இப்போ அமெரிக்கா போன்ற மத்திய அமெரிக்கா இந்த மாதிரி பகுதிகளை சொன்னோம் இல்லைங்களா. ஆனா நீங்க கத்திரிக்காய் வந்து நமக்கு நம்ம ஊர் இப்ப இந்தியாவுக்கான முக்கியமான உணவு பட்டியல் இருந்துச்சு. இப்போ நமக்கு கூட இலக்கியங்கள் எவ்வளவுங்காயும் வரகரிசி சோறும்னு பாடல் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல. அதை பாத்தீங்கன்னா வரகரிசி சோடு வலுதுணங்கான்றது இங்க கத்திரிக்காயில நீண்ட வடிவமா இருக்கிற ஒரு கத்திரி வகைய சொல்றாங்க. அப்போ இங்க கத்திரி வந்து பூர்வீகமாவே இங்க இருந்து வர்றது, நம்மகிட்ட உணவுலயும் நம்ம வாழ்க்கை முறையிலயும் இணைஞ்சிட்டு வந்தது. அப்போ வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து நிறைய கத்திரி இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே 5 வகையான கத்திரியும் அதோட நிறமும் மாறுபடுது, அதுல இருக்கிற வடிவம், அதுல இப்போ புள்ளியா இருக்குது, வரி விழுகிறது, இதெல்லாமே மாறுபடுது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ கண்டங்கத்திரிக்கான்னு இருக்குங்க, இதெல்லாம் வந்து மூலிகை பொருளா பார்க்கப்படுது. இப்போ கொரோனா காலத்துல எல்லாம் அந்த கண்டங்கத்திரி வந்து ரொம்ப தேடி எடுத்துட்டு இருந்தாங்க. பொதுவா சளி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்க பெரும்பாலும் கண்டங்கத்திரியில ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. கண்டங்கத்திரி நிறைய வகையில மருந்தா பயன்படுத்துறது இருக்கு. இப்போ அந்த கண்டங்கத்திரி கூட மருந்து குழம்புன்னு சொல்லி இங்க பண்ணி கொடுப்பாங்க. குழந்தை பெற்றுக்கிட்டவங்க வந்து மருந்து குழம்புன்னு சாப்பிடும்போது அந்த கண்டங்கத்திரி எல்லாம் அறுத்து போட்டு சாப்பிடுவாங்க சில முக்கியமா சில வட்டாரங்கள்ல. அப்படி வந்து கத்திரி வகைகள் நிறைய இருக்கு. மருந்தாவே பெரும்பாலும் கத்திரிகளை பார்த்து கத்திரி வகைகளை பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ ஒரு மூலத்துக்கு கத்திரிக்காய் எல்லாம் இப்போ இருக்கு வலுதுணங்கான்னு சொல்றீங்களா. இப்போ அத பாத்தீங்கன்னா பச்சையில ஊதாலன்னு நல்ல நீளமா ஒரு 3/4 அடியில வர்ற மாதிரி கத்திரிகளாம் நான் பார்த்துருக்குறோம். இது மாதிரி கத்திரி வகைகள் இந்தியா முழுக்க நிறைய கத்திரி வகைகள் இருக்கு. 2000 மேலான கத்திரி வகைகள் புழக்கத்துல இருக்கிறதா பதிவு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 100 மேற்பட்ட கத்திரி வகைகள் நண்பர்களாம் சேர்ந்து அதை எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா இப்போ சமீபமா கூட தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டம் நண்பர்கள்லாம் வந்து நிறைய வகை கத்திரிகளை வந்து பரவலாக்கம் பண்றதுல ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்தந்த வட்டாரத்துக்கான கத்திரிகள், அந்தந்த வட்டாரத்துக்கான பயிர்கள் அந்த வட்டாரங்கள்ல பெருக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமா இப்போ இயங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்ப அந்தந்த வட்டாரங்கள்ல தாங்கி தட்பவெப்பத்தை தாங்கி அந்த மண்ணு தண்ணி பட்டம் பருவத்தை தாங்கி வரக்கூடிய கத்திரி வகைகளை மட்டும் இல்லாம பயிர் வகைகள், செடி வகைகள், எல்லா காய்கறி வகைகள் எல்லாத்தையும் அந்தந்த வட்டாரங்கள்லயே கொடுத்து பெருக்கணும்ன்றதை இப்ப வேலைகளை நண்பர்கள்லாம் துவங்கி இருக்கிறாங்க. எல்லாருமே ஐயா நம்மாழ்வாரின் சிந்தனையில இருந்து உருவானவங்க, ஐயாவை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு வேலை செய்ய களத்துல இறங்கினவங்க தான் இன்னைக்கு விதைகள் வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம நாட்டு ரகங்கள் எவ்வளவு முக்கியம்னு கொண்டு வராங்க. இப்போ கத்திரியில இந்த மாதிரி பயணிச்சிருக்காங்க. இதே மாதிரி மிளகாயிலையும் இருக்குங்க, மிளகாயிலையும் சுவைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நெய் மிளகான்னு இந்த கொடைக்கானல்லாம் போய் அந்த பகுதிகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மிளகாயெல்லாம் எடுத்து நீங்க நிறைய வந்து குழம்புல எல்லாம் போட்டா குழம்பு அப்படியே நெய் மணக்கும். அப்போ அத நெய் மிளகாய் விதைகளை இப்ப பரவலாக்க மாட்டாங்க. நம்ம இங்க வந்து சம்பா மிளகா இருக்கு, குண்டு மிளகா இருக்கு, உருட்டு மிளகா இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி காந்தாரி மிளகா கூட இருக்கு, ரொம்ப சீனி மிளகான்னு கூட சில வட்டாரங்களை சொல்லுவாங்க. ரொம்ப பொடுசா இருக்கும் ஆனா காரம் ஒரு 10-15 மிளகாய்க்கு நிகரா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா. அப்போ இந்த மாதிரி வகைகள்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் உணவுகள்ல எப்படி கொண்டு வருது, ஏன்னா நம்மகிட்ட மிளகாயே இடையில வந்து சேர்ந்ததா, மிளகாயும் நமக்கான காலங்காலமா இருந்ததுல இடையில வந்து நம்மகிட்ட இந்தியாக்குள்ளேயோ தமிழகத்துக்குள்ளேயோ வந்து தகவமைச்சுக்கிட்டது. அதுக்குமே வந்து பூர்வீகம் தென் அமெரிக்கா அந்த மாதிரி பகுதிகளில் இருந்தால் சில்லி இங்கே வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு உணவில் வந்து பெரும்பாலும் மிளகு தான் அதிகமாக காரத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இந்தந்த வட்டாரத்துக்கான சில பயிர்களை நம்ம அந்தந்த வட்டாரங்கள்ல தகுமதிக்கிட்டு வந்த பயிர்களையும் அங்கங்க கொடுத்து பெரிய பரவலாக்கம் பண்ண வேண்டியது இன்னைக்கு தேவையா இருக்கு. ஏன் இதுக்கான காரணம் இன்னைக்கு தேவை இருக்கு அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இயற்கை வெளி விவசாயம். விஷத்தையோ ரசாயனத்தையோ நிறைய நிலத்துல போட்டு போட்டு நிறைய வளர்த்து வரணும் அப்படின்னு செஞ்சதன் விளைவா இன்னைக்கு நிலம் பாலாயிருக்கு, மனிதர்கள் உடல்நிலை வாழ்வு உணவு எல்லாம் அப்படி பாலாயிருக்கு. இதுல இருந்து சீர்படுத்திக்கிறதுக்கு நம்ம நாட்டு ரகங்களை தேர்வு செய்ய வேண்டியது இருக்கு. உணவுகள்லயும் சரி, நம்ம நிலத்தை மீட்டு வர தேவை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது உடலா இருக்கட்டும் மனதா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் எல்லாம் சீரடைய ஆரம்பிக்கும். ஒரு நல்ல தேர்ந்த சமூகம் அடுத்த தலைமுறைய ஒரு தேர்ந்த தலைமுறையை கொண்டு போறதுக்கு இது அடிப்படையானதா இருக்குங்க.
பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது காய்கறிகள் மூலமாக?
பொதுவாக நாங்கள் வந்து இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்ம்ன்ற மாதிரி அது ஒருங்கிணைந்த பண்ணையமாக தான் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் எப்படி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு எங்களுக்கு மரப்பயிர்கள் வந்து ஒரு பெரும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி வருமானமாக இருக்க போதோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நல்ல டிம்பர் வுட் மரங்கள் நிறைய வந்து சுற்றி பண்ணையை சுற்றி அமைச்சு வச்சிருக்கிறோம். அடுத்து 15 ஆண்டுகள்ல எங்களுக்கு என்ன வருமானமோ அந்த மாதிரியான டிம்பர் வுட் மரங்களையும் நிறைய வச்சிருக்கிறோம். இதில் நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 150 வகையான மரங்களை தேர்வு பண்ணி தேடி நிலத்துக்குள்ள வச்சிருக்கோம். இதுல பெரும்பாலும் மூலிகைத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால அந்த மரங்கள்ல இருந்து எதிர்காலங்கள்ல மூலிகைகள் மற்றும் நமக்கான மரபு மருத்துவத்துக்கான அடிப்படை தேவைகள் அந்த பண்ணைக்குள்ள இருந்து எடுத்துக்கணுன்ற ஒரு அடிப்படை நோக்கத்துல அதை செஞ்சிருக்கோம். அதை தொடர்ந்து வந்து வருமானம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பல மரங்கள் வச்சிருக்கோம். இப்ப எலுமிச்சங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுவுமே வந்து ஒரு பயிர் சாகுபடியா பண்ண மாட்டோம். இப்ப எங்க எலுமிச்சை ஒரு 20 எலுமிச்சை இருக்குன்னா, ஒரு 40 கொய்யா இருக்குன்னா, சீத்தா வந்து ஒரு 20 சீத்தா இருக்கு, முள் சீத்தால ஒரு 20 முள் சீத்தா இருக்கு, சப்போட்டா இருக்கு, பழம் இருக்கு. இது எங்க தேவைக்கெல்லாம் போக மிச்சம் வர்றதை சந்தைக்கு கொண்டு வர்றது இல்லைன்னா அதை மதிப்பு கூட்டு பண்றது அப்படின்னு பண்ணுவோம். இப்ப நாங்க வந்து காய்களை வந்து காய்கறிகள் வெண்டைக்காய் அதிகமாகவும் கொத்தவரை வெண்டைக்காய் கத்திரி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இதை வந்து நேரடியா விற்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு நல்ல குறிப்பிட்ட வகை லாபம் இருக்கும். இல்லைன்னா சந்தையில போய் இல்லைன்னா கமிஷன் மண்டிகள்ல போட்டோம்னா அது நமக்கு ரொம்ப விவசாயிக்கு இங்க பெரிய தொந்தரவே வந்து கமிஷன் மண்டிகள் வழியா இவங்களோட உழைப்பு சுரண்டப்பட்டிருக்குன்றதான். ஏன்னா அவங்களுக்கு தக்க வருமானம் வர்றதில்லை. அதனால வந்து நாம நேரடி விற்பனை இல்லைன்னா மதிப்பு கூட்டு விற்பனைக்கு விவசாயிகளை அடுத்த கட்டத்துக்கு நடத்துறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே இது சாத்தியமானா கொஞ்சம் வேலை நடக்கும், மெதுமெதுவாக தான் நடக்கும். ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், விவசாயிகளே சந்தப்படுத்தலாம். விவசாயிகள் பொருளை விவசாயிகளுக்கு ஃபேவராக பணம் கொடுத்து வாங்கி இப்போ விலை நிர்ணயம் பொது விலை நிர்ணயம் மாதிரி ஒன்று அமைச்சு வெண்டைக்காய் 20 ரூபா குறைஞ்சது 20 ரூபா தான் அதுக்கு மேலே. ஏன்னா வெண்டைக்காய் 4 ரூபா 5 ரூபா 6 ரூபாய்க்கும் கிலோவுக்கு விவசாயத்திலிருந்து வாங்கி இவங்க கொண்டு போய் 30 ரூபா 40 ரூபான்னு விற்கிறப்ப இடையில ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களோட லாப நோக்கத்தில் சரியா இருக்காங்க. ஆனால் விவசாயிக்கு மட்டும் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ விவசாயிக்கு ஒரு சரியான லாப நோக்கமும் விவசாயிக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையான ஒரு ஆதார விலையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த நபர்களுக்கு அதை நுகர்வோர் வரையும் கடத்தி போகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு திட்டமா வச்சு இயங்கிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ச்சியா இதை பேசிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு இதுல வந்து எங்களுக்கு மதிப்பூட்டுல கொஞ்சம் நிறைய விதைகளும் நிறைய பரிமாறிக்கிறோம். இதுல மதிப்பூட்டா எங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கு தேவைக்கு ஏத்த மாதிரியான ஒரு வருமானம் கிடைச்சிட்டே இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு குடும்பம் 5 பேர் இருக்கிற குடும்பத்தை உணவும் எங்களுக்கு பூர்த்தி ஆகிருது. இது போக கொஞ்சம் பொருளாதாரமும் கையில நிக்குது. இதுதான் அடிப்படை போதுமா இருக்கும். இதுக்கு மேல யோசிக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா சிக்கல் வருது. இப்போ சமூகத்திலையும் வருது, நிலத்திலையும் அந்த மாதிரி சிக்கலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி அடிப்படையா நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
காய்கறிகளை பயிரிடு செஞ்சு நீங்க வந்து மரங்களை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது?
ஆரம்பத்துல நாங்க அதாவது ஒரு பண்ணை வடிவமைப்பு முறைன்னு இருக்குங்க, அந்த அமைப்புலதான் யோசிச்சோம். அதாவது பண்ணையில மரங்கள் பயிர்கள் பழங்கள் எல்லாமே பண்ணையில இருக்கிறோம் அப்படின்றத அடிப்படையில அப்படி திட்டமிடும் போது பண்ணையில வந்து உறுதியா இருக்கிற டிம்பர்லாம் தேக்கு எப்பயுமே ஒரு நல்லா இருக்குங்க. வேங்கை எப்பயுமே இருக்கும், மகோகனி எப்பயுமே ஒரு சந்தைகள் ஒரு நல்லா இருக்கும். பொதுவா ஒரு பண்ணை திட்டமிடுறதுக்கு முன்னாடி அந்த பண்ணையில விளைவிக்கக்கூடிய பொருள் பண்ணையுடைய தன்மையை முத திட்டமிட்டுக்கணும். அதோட மண் எப்படி இருக்கு, தண்ணி எப்படி இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த பண்ணையை இயக்கக்கூடிய கால்நடைகள், கால்நடைக்கான தீவனம் அந்த பண்ணையில இருக்கா, அங்க வாழ்ற மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான உணவு அங்கே உற்பத்தி பண்ணிக்கிறவங்க, இப்படி அடிப்படைகள்ல தான் அதை தீர்மானிப்போம். அதன் அடிப்படையில எங்களுக்கு இதெல்லாம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னா அடுத்து வெளியே சந்தை இருக்கிறத பார்ப்போம். சுத்தி எது பக்கத்துல இருக்கிற சந்தை, அந்த சந்தையில எதை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அந்த சந்தைக்கு ஏற்ற பொருட்கள் இப்ப காய்கறி சந்தை பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த காய்கறிகளை எது வந்து நம்ம மதிப்பூட்டு மணிக்கெல்லாம் சந்தையிலையும் கொண்டு போய் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் ஆரம்பிப்போம். அப்படிலாம் செஞ்சுருக்கும் போது தான் எங்களுக்கு ஆனால் மரங்கள்லாம் நாங்கள் முன்னாடி இருந்தே திட்டம் பண்ணோம். ஆனால் இதில் வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அரிய வகைன்னு பேசப்படுற நிறைய மரங்களை தேர்வு செய்யணும். இப்போ கடம்பு இருக்குது நமக்கு, இப்போ மதுரைக்குனா கடம்பு வனம் தான் பேர். அது கடம்பு தான் வந்து அங்கே ஸ்தல மரமாகவே அங்கே இருக்குது. ஆனால் உண்மையான கடம்பு வந்து எங்கேயுமே மதுரையில் தேடி பார்த்தா ரொம்ப அரிதாக தான் இருக்குது. இப்போ 7-10 தான் நண்பர்கள் பார்த்து வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு வனம்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதியில் அந்த மரமே கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால வந்து நாங்கள் அந்த இப்போ கடம்ப மரத்தை எடுத்தோம். அப்புறம் கருங்காலி ரொம்ப அரிதாக போச்சு. ஒரு காலத்தில் கருங்காலி எல்லார் வீட்லையும் கருங்காலியில் உலக்க கருங்காலியில் ஒரு பழகை அப்படின்ட்டு இருந்தது. இப்போ ரொம்ப அது கம்மியாயிருச்சு. அதனால கருங்காலிகளை நிறையா வச்சிருக்கிறோம். சந்தனம் இருக்கு, செம்மரம் இருக்கு, தேக்கு இருக்கு. இது தாண்டி பராயின்னு ஒரு மரம் இருக்கு. நம்ம பராய் மரம் வந்து நமக்கு பெரிய மருத்துவ குணமா இருக்கும். இப்போ கேன்சருக்குலாம் நல்ல மருந்து அதுல இருந்து எடுத்து பண்றாங்க. பராயநாதர்னே ஒரு ஆலயம் இருக்கு. பெரும்பாலும் நம்ம ஸ்தலமரங்கள் எல்லாமே இப்ப அங்க கோயில்கள் இருக்கு நிறைய. அங்க இருக்க ஸ்தலமரம் எல்லாமே நிறைய மூலிகை சார்ந்து குணப்படுத்த சார்ந்துதான் இயங்கியிருக்காங்க. இப்ப அதெல்லாம் தேடி தேடி அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் விளிம்புல இருக்கிறதெல்லாம் எடுத்து நிறைய வைக்கிறோம். திருவோடு மரம் கூட இப்ப எடுத்து வைக்கிறோம். நெல் ரயின்னு ஒரு மரம் இருக்கு, பின்னை இருக்கு, மருதுலயே வெண்மருது இருக்கு, கருமருது இருக்கு, பூ மருதுன்னு இருக்கு. இந்த மாதிரி தடசுன்னு ஒரு வகை மரம் இருந்துச்சு. இந்த இசை கருவிகள்லாம் அதுல செய்வாங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் அங்கங்க எடுத்து வச்சுக்கிருக்கோம். இப்ப திரிபலாசுரணம்னு பாக்குறப்போ கடுக்கா, தாண்டிரிக்கா, நெல்லிக்காண்போம். இப்போ இது மூணுமே நிலங்க நிலத்துல வச்சிருக்கோம். இப்போ ஒரு காலத்துல இதுல கிடைக்கிறத இந்த திரிபலா சுரணமா எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மருத்துவ ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மரபு மருத்துவ கூடமா வச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க வந்தாங்கன்னா பண்ணக்குள்ள வந்தாங்கன்னா அந்த மூலிகை மரங்களுக்கு நடுவே இருந்து தன்னை குணப்படுத்திட்டு போற மாதிரி சூழ்நிலை உண்டாக்குறதுக்கும் அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். மூங்கில் இருக்கு, அங்க உணவாகவும் பயன்படுத்திக்கலாம். மரம்பு பழம் இருக்கு, மா இருக்கு, இதெல்லாம் உணவாகவும் பயன்படுத்திக்கலாம். நாவல் இருக்கு, உணவாகவும் பலகையாகவும் எதிர்காலங்களில் வயசான பிறகு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் மரப்பயிர்களை பெருக்க ஆரம்பித்தோம், நிறைய செய்ய ஆரம்பித்தோம். இதில் நிறைய விதங்களை கொண்டு வரும்போது ஒரு பண்ணை சூழல் உருவாகும் அப்படின்னு ஐயா நம்மளோட அடிக்கடி சொல்லுவார். ஒரு பண்ணைக்குள்ளே இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த பண்ணையில் அந்த மாதிரி சூழலை உண்டாக்கி நம்ம எதிர்காலங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு இங்கே வந்தால் உன்னை கற்றுக்கிற முடியும், குணமாக முடியும், உன்னை புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற ஒரு சூழலை இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல இங்க வள்ளுவம் இயற்கை விவசாயம் பண்ணி அப்படி அந்த மாதிரி வடிவமைச்சிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு உறுதுணையாக யார் இருந்தா சார் முன்னாடி, உங்க முதல் தொடக்கம் அப்ப யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க?
இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு அடிப்படையிலேயே உறுதுணை இருந்தது எங்க அப்பா ராஜசேகரன் சொல்லி. அவர் காவல்துறையில இருந்தாருங்க, உதவி ஆய்வாளராக ஓய்வாயிட்டு ஓய்வுபட்டுட்டாங்க. என்னன்னா அவர் தான் வந்து சிறு வயதுல இருந்து புத்தகங்கள் படிக்கிறதன் வாயிலா, அவர் புத்தகம் படிக்கும்போது நாங்கள் சும்மா புத்தகங்கள் எடுத்து புரட்டி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவர் வச்சிருந்த பாரதியார் புத்தகத்துல தொடங்கி, அவர் வச்சிருந்த மார்க்சிம் கார்கியோட தாய் நாவல் தொடங்கி, அவர் வச்சிருந்த காந்தியினுடைய சத்திய சோதனை தெரியும், அது எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த புத்தகம் எங்க வீட்டுல இருந்துச்சு. அதை சும்மா புரட்டி பார்த்து இருந்தோம். அப்போ வீட்டுல என்ன செஞ்சாங்களோ பெரியவங்க அதை பார்த்து கொஞ்சம் புத்தகத்தை புரட்ட ஆரம்பிச்சோம். அப்புறம் புத்தகம் நம்மளை புரட்ட ஆரம்பிச்சு, இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி நன்மையை நோக்கி யோசிக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் இந்த சமூகத்துல பயணிக்கும் போது எல்லாத்தையும் கடந்து வரோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் இந்த புத்தகம் வழியா கிடைச்ச அறிவு வந்து ஒரு பண்படுத்துச்சு. அதன் வழியில நிறைய இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து எப்படி நம்ம இயற்கை விவசாயம் உணவாகவும் மண்ணுக்கு எவ்வளவு நல்லது, உணவுக்கு எவ்வளவு நல்லதுன்னு பேசுறோமோ, உயிர் சூழலுக்கு எவ்வளவு நல்லதுன்னு இயற்கை விவசாயத்தை பேசுறோமோ, அதே மாதிரி இலக்கியங்கள் வந்து மனதை வளப்படுத்துறதுக்கு, நல்ல மனங்களை உருவாக்குறதுக்கு, நல்ல மனிதர்கள் உருவாக்குறதுக்கு உறுதுணையா இருக்குங்க. அப்படி இலக்கியங்கள் படிக்க ஆரம்பிச்சதன் வாயிலா எனக்கு இந்த விஷயங்கள், இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துச்சு. அப்படிதான் புத்தகத்தின் வாயிலா தான் அப்பா தொடர்ச்சியா உறுதுணையாவே.
ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப அழகான உறுதுணையா இருக்க விவசாய குடும்பமா இருக்கீங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை வந்து புதுகை மக்களுக்கு வந்து நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதை கேட்டு நிறைய பேர் வந்து அவங்க வீட்லயே இந்த மாதிரியான விவசாயம் பண்ணணும்ன்ற ஆர்வம் வரும். நீங்க பேசுறதே ஒரு ஆர்வம் வருது.
ஐயா நம்மளோட சொல்றது எனக்கு வந்து ஞானத்தை புகுத்துனது வந்து புதுக்கோட்டையில இருக்க ஒரு பொண்ணுதான் பாரு. எல்லாத்துலயும் அந்த அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல அப்படின்னு ஒரு கதை சொல்லி, இது புதுக்கோட்டையில பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு பொண்ணு வந்துதான் என்ன அறிவை திருத்துச்சு, எனக்கு ஒரு ஞானத்தை ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி புதுக்கோட்டையில ஐயா செஞ்ச வேலைகள் மிக ஏராளம். அது இன்னைக்கு கூட ஐயாவுடைய நண்பர்களா இப்போ நிறைய தொடர்ச்சி அங்க இயங்கிட்டு இருக்காங்க புதுக்கோட்டையில நிறைய. அவங்க எல்லாம் வந்து உண்மாதிரி எடுத்துட்டு புதுக்கோட்டையில இருக்க நண்பர்கள் மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இப்ப எடுத்துக்கிறதுக்கு ஜீவா ஐயா இருந்தாருங்க. அங்க இன்னும் நிறைய இருக்காங்க புதுக்கோட்டையை வட்டாரங்கள். ஐயா அங்க ஒரு அமைப்பை உருவாக்கி வேலை செஞ்சாங்க. அதெல்லாம் தேடி பார்த்து நீங்க கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு ஐயாவுடைய சிந்தனைகளையும் அவர் வளர்ந்த அந்த நிலங்கள்லயும் நீங்க பார்த்து நிறைய பயனடைய எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
சரி, இதை கண்டிப்பா பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி சார்.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயமும் பராமரிப்பு முறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வல்லவன் இயற்கை விவசாய பண்ணையைச் சேர்ந்த திரு ரா வெற்றிமாறன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.